அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையோடும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களை நோக்கி அல்லாஹுடைய எத்தனையோ வகை வகையான கட்டளைகளும் சட்டங்களும் உத்தரவுகளும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அல்லாஹுடைய எல்லா கட்டளைகளையும் சட்டங்களையும் உத்தரவுகளையும் நாம் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக பார்த்தோம் என்றால் அதை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, அடியார்களாகிய நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள். இன்னும் ஒன்று, அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள். அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு 125% என்றால் மிகையாகாது. மீதமுள்ள 75% அந்த கட்டளைகளோ சட்டதிட்டங்களோ குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்துகளோ அல்லது நபி அவர்களுடைய பொன்மொழிகளோ இவைகளில் அநேகமானது 75% அடியார்கள் அடியார்களுடன் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. இந்த அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. அவைகளில் மிக முக்கியமான ஒன்று உறவு முறை. அந்த உறவிலேயும் ஆக முக்கியமானது தான் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு முறை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெற்றோர்களுடன் நல்ல முறையில நடந்து கொள்ளக்கூடிய இந்த உறவு முறை இருக்கின்றது, இது சாதாரணமான ஒன்றல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் தன்னை பற்றி, அதாவது அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று எங்கெங்கெல்லாம் தௌஹீதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றானோ அந்த எல்லா இடங்களிலேயும் தௌஹீத் ஏகத்துவத்திற்கு பின்னால பெற்றோர்களுடன் நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி இருக்கிறான். அதனால் அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஆக முக்கியமான கடமை அவனை ஓர்மைப்படுத்துவது, அவனை மாத்திரம் வணங்குவது, அவன் அல்லாத வேறு யாரையும் அவனுக்கு இணை வைக்காமல் இருப்பது, இது முதலாவது. அதற்கு பின்னால் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டியவைகளில் ஆக முக்கியமானது தான் குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக உபகாரமாக நடக்க வேண்டும் என்பது. இதை சூரா அந்த பனு இஸ்ராயலில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக கூறுகின்றான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ உங்களுடைய ரப்பு உங்களின் மீது பணித்து விட்டான், கட்டாயிட்டு விட்டான், அவனை தவிர நீங்க வேற யாரையும் வணங்க கூடாது. அதற்கு பின்னால் அவன் கூறுகின்றான், وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا உங்களுடைய பெற்றோர்களுடன் நீங்க இரக்கமாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது அன்பு கட்டளை பிறப்புகின்றான். அதற்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் விரிவாக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப்ஃ வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவர்களில் இரண்டு பேர்கள் அல்லது இரண்டு பேர்களில் ஒருவர் உங்களிடத்திலே முழுமையை அடைந்து விட்டால், அப்படி என்றால் மகன்மார்களிடத்தில் மகள்மார்களிடத்தில் தான் பெற்றோர்கள் வளர வேண்டும், முழுமையை அடைந்து விட்டால் அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்களை முதியோர் இல்லங்களில் எல்டர்ஸ் ஹோமில் சேர்ப்பதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றார், இம்மா யபுலு கன்ன இந்தக, அவர்களில் இரண்டு பேர் அல்லது ஒருவர் உங்களிடத்தில் உங்களோட வீட்டில் தான் அவர்கள் வாழ வேண்டும், வசிக்க வேண்டும், நீங்கள் தான் அவர்களுக்குரிய ஹிஜமத் பணிவிடைகளை செய்ய வேண்டும். மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. மகன் பெரியவனாகிவிட்டால், மகள் பெரியவனாகிவிட்டால் அவங்க வெளியில சென்று விடுவாங்க. அவர்கள் தனியாக வீடோ அறையோ எடுத்து தங்குவார்கள். மாதத்தில் ஒரு முறை, இரண்டு மாதத்தில் ஒரு முறை, சில நேரம் வருடத்தில் ஒரு முறை, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே வருடத்துல ஒரு முறை வைத்திருக்கிறாங்க. இப்படியும் ஒரு வருடத்துல ஒரே ஒரு முறை உம்மாவா வாப்பாவை போய் பார்த்து விட்டு வந்தால் நினைக்கின்றார்கள் அவர்கள் பெரிய வேலை செய்வதாக. இஸ்லாம் இதை ஆதரிக்கல்ல. எந்த அளவுக்கு என்றால் அனாதை இல்லத்தை கூட இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. அனாதைகளுக்கு தனியான ஒரு இல்லம் தேவையில்லை. ஒவ்வொரு வீட்டில் நீங்க உங்களுடைய குழந்தைகளுடன் ஒரு அனாதை புள்ளையை எடுத்து வளருங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸாவை எடுத்து வளர்த்தார்கள். அவர்களுடைய மகன் உஸாமாவை நபி அவர்கள் எடுத்து வளர்த்தார்கள். தன்னுடைய சொந்த பேரன் ஹசன் ஹுசைனை மாதிரி உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீதும் அன்பை பாசத்தை கொட்டி நபி அவர்கள் வளர்த்தார்கள். அதனால எல்டர்ஸ் ஹோம் என்றோ அல்லது அனாதைகள் இல்லம் என்பதோ அதை இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. எங்களோட வீட்டில் ஒரு அனாத புள்ள இருந்தா அவருக்கு அனாதை என்ற உணர்வு வராது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உங்களோட வீட்டில் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களிடத்தில் வளர்கின்றார்கள். நீங்க அவர்களை கவனிக்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். அந்த நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு அவர்கள் விரும்பாத எதையாவது, நீங்கள் விரும்பாத எதையாவது செய்து விட்டால் அவர்களை சடைந்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள். அவர்களை வீட்டிலிருந்து விரட்டிடாதீங்க. ரொம்ப சங்கையான கண்ணியமான வார்த்தையை அவர்களுக்கு முன்னால் பேசுங்கள். இறக்கத்துடைய இறக்கையை அவர்களுக்காக விரித்துக் கொடுங்கள். நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னை அவர்கள் வளர்த்து ஆளாக்கியதை போன்று அவர்களின் மீதும் நீ உபகாரம் காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹ்வே குர்ஆன்ல பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆவை அல்லாஹ்வே படித்து தருகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஆக முக்கியமானது தான் பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக கருதுவது, இரக்கமாக பழகுவது, அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைப்பது, அவர்கள் திருப்திகரமாக வாழ வைப்பது. சில நேரத்தில் நாம் நிறைய அமல்களை, இபாதத்துகளை, வணக்கங்களை செய்வோம். ஆனால் சில நேரம் உம்மாவோட கோபம், பாப்பாவோட கோபம், வருட வருடம் இவர் முக்கியமான அமல்களை, ஹஜ்ஜுக்களை, உம்ராக்களை, சதக்காக்களை நிறைய செய்வாரு. சில பேர் வாப்பா தவறு செய்திருப்பார், உம்மா தவறு செய்திருப்பார் இல்லை என்று சொல்லல்ல. ஆனாலும் அவர்கள் தவறு செய்ததற்காக மகன் நாங்க செய்ய இயலாது, மகள் அவள் தவறு செய்ய இயலாது. அவர்களை கோபப்படுத்தி விட்டு அல்லாஹுடைய திருப்தியை கூட அடைய முடியாது. நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில், அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில். நீங்க அல்லாஹ கோபப்படுத்திட்டு பெற்றோர்களை திருப்தி அடைய வைக்க முடியாது. பெற்றோர்களை கோபப்படுத்தி விட்டு அல்லாஹுவை திருப்தி பெற வைக்க முடியாது. அதனால் அல்லாஹுடைய பொருத்தமும் திருப்தியும் தேவை என்றால் உங்களுடைய பெற்றோர்களை திருப்தி அடைய வையுங்கள் என்ற கருத்தை தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று என்றால், சில நேரங்களில் ஹிஜ்ரத்தை விட பெரியதாக, சில நேரங்களில் ஜிஹாதை விட பெரியதாக. ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் சாதாரணமான விடயம் அல்ல. ஹிஜ்ரத் தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் அல்லது அந்த நாட்டில் இஸ்லாமிய முறைப்படி சரியாக வாழ முடியல, அதனால வேறொரு நாடு அங்க அல்லது வேறொரு ஊர் அங்க போய் இஸ்லாமிய முறைப்படி தீனுடன் வாழலாம் என்பதற்காக, இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஒருவர் நாட்டையோ ஊரையோ விட்டுவிட்டு செல்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. ஜிஹாத் அவர்களுடைய அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய பாதையில உயிரை கொடுப்பதற்காக வேண்டி வீர ஆவேசத்துடன் போர்க்களம் சென்று ஷஹீதாகுவது, இந்த இரண்டை விட பெரியது பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒருவர் வருகின்றார், யா ரசூலல்லாஹ் செய்ய வேண்டும், அல்லாஹுடைய பாதையில நான் ஹிஜ்ரத்தும் செய்ய வேண்டும், அதன் மூலம் அந்த இரண்டின் மூலம் கிடைக்கக்கூடிய உண்மையான கூலியை நான் அடைய வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தாயும் தந்தையும் அல்லது இரண்டு பேர்களில் ஒருவர் ஹயாத்துடன் இருக்கிறார்களா? இவர் கூறுகின்றார், இரண்டு பேருமே இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா நீங்க அவர்களுக்கு போய் ஹிதுமத் பணிவிடை செய்ய ஜிஹாத் ஹிஜ்ரத்தின் மூலமாக கிடைக்கிற கூலியை அவர்களுடைய பணிவிடையின் மூலமாக உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மற்றொரு தரவ நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், மான்மின் வலதின் பாரின் எந்தொரு இல உஜிஹி அபவை, ஒரு நல்ல இரக்கமான குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய முகத்தை அன்புடன் இரக்கத்துடன் கருணையுடன் பார்த்தால் அவருக்கு ஒரு பார்வைக்காக ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். அந்த சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் வைன் நதர ஃபில் யௌமி மியத மர்ரா, அப்படின்ற ஒரு நாளைக்கு நூறு தடவை உம்மா பாப்பாவுடைய முகத்தை பார்த்தாலும் அதே நன்மையா? நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹு அக்பர் அத்தியம், அல்லாஹ் ரொம்ப பெரியவன், கூலி கொடுப்பதில் அவன் கெஞ்சத்தனம் காட்ட மாட்டான். நீங்க நூறு தடவை பார்த்தா நூறு ஹஜ்ஜுடைய நன்மை, ஐநூறு தடவை ஆயிரம் தடவை பார்த்தா ஐநூறு ஆயிரத்துடைய ஹஜ்ஜுடைய நன்மை, அதனால் எத்தனை தடவை நீங்கள் பார்த்தாலும் அல்லாஹ் கூலி கொடுப்பதில் பெரியவன், அவன் சந்தோஷமாக மனமாக கொடுப்பான் என்ற கருத்தை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் யாருடைய வீட்டில் உம்மாவும் பாப்பாவும் ஹயாத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். ஏன்? அவங்களோட வீட்டில பைத்துல்லாஹ் இருப்பதை போன்று, அவங்களோட வீட்டுல காபத்துள்ளாவே இருப்பதை போன்றே. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, பல தடவை பார்த்தா பல ஹஜ்ஜுடைய நன்மை. அதனால யாருடைய வீட்டில் தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலேயே பைத்துல்லா மாதிரி, அவர்களுடைய வீட்டிலேயே சொர்க்கம் இருப்பதை போன்று. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தந்தை மரணித்த நேரத்தில் அவர்கள் ரொம்ப அதிகமாக அழுகிறார்கள். கேட்டாங்க, மௌத்துன்றது எல்லாருக்கும் வரக்கூடியது தான், உங்களோட பாப்பா இறந்ததற்காக ஏன் இந்த அளவுக்கு நீங்க அழுகிறீர்கள்? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொன்னார்கள், எனக்கு சொர்க்கம் செல்ல இரண்டு வாசல்கள் என்னுடைய வீட்டில் இருந்தது, இன்று ஒரு அதனுடைய ஒரு வாசல் அடைபட்டு விட்டது, ஒரே ஒரு வாசல் தான் மிச்சமா இருக்குது. என்னுடைய தாயும் தந்தையும் சொர்க்கம் செல்லக்கூடிய இரண்டு வாசல்களாகத்தான் நான் கருதினேன். நபி அவர்களுடைய ஹதீஸும் அவ்வாறு தான், உங்களுடைய தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழால, அதனால சோர்க்கம் செல்வதற்கு எனக்கு இரண்டு வாசல்கள் இருந்தன, அதுல ஒரே ஒரு வாசல் அடைபட்டு விட்டது, மூடப்பட்டு விட்டது, ஒரு வாசல் தான் மிச்சமா இருக்குது, அதை நினைச்சுதான் நான் அழுகிறேன் என்றார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மீதான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர், இந்த அளவுக்கு எல்லா ஹதீஸ்களை வல்லுனர்களுடைய தந்தை என்றால் மிகையாகாது. அது இமாம் புகாரியாக இருக்கலாம், இமாம் முஸ்லிமாக இருக்கலாம், இவர்கள் அனைவர்களுடைய ஹதீஸ் துறையில் உள்ள தந்தை என்றால் ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்திருக்கிறார்கள், ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய தாயுடைய ஹிதுமத்தில் பணிபுரியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அடிக்கடி நஃப்லான ஹஜ் செய்ய, சுன்னத்தான ஹஜ் செய்ய ஆசை. ஏற்கனவே பரதான ஹஜ்ஜை முடித்து விட்டாங்க, ஆனா நஃபிலான ஹஜ் செய்ய ஆசை. அவர்கள் சொல்லுவார்கள், நான் நஃபிலான ஹஜ் செய்யற நேரத்துல அந்த நேரத்தை பார்த்து என்னுடைய தாய் மரணித்து விட்டா தாயினுடைய ஜனாசா எனக்கு கிடைக்காது. அதனால நஃபிலான ஹஜ் செய்வதை கூட ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு விட்டு விட்டார்கள். ஏன், அதை விட பெருசு தன்னுடைய தாயுடைய ஹிஜ்மத்தில் இருப்பது. இருக்கிறார்கள் யமன் இருந்து ஒரு படை வருகின்றது, நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். இதுவும் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் சொல்லி அனுப்புகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தா நீங்க கேளுங்க, நான் யமன்ல இருக்கிறேன், என்னுடைய தாயுடைய ஹிதுமத்துல பணிவிடையில் இருக்கிறேன், எனக்கு மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹியை சந்திப்பதற்கும் பெரும் ஆசையாக இருக்குது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தால் மதீனாவுக்கு வருகிறேன், இல்லாவிட்டால் நான் யமன்லேயே என்னுடைய தாயுடைய பணிவிடையில இருந்து விடுகிறேன் என்று கேட்டு அனுப்புகிறார்கள். அந்த கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் என்னை வந்து சந்திப்பதை விட யமன்லேயே இருக்க சொல்லுங்கள், யமன்ல தன்னுடைய தாயுடைய பணிவிடையில இருக்க சொல்லுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபியாக ஆகுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. நபி அவர்கள் மதீனாவோட ஹயாத்துடன் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கட்டம், ஒரே ஒரு சந்தர்ப்பம், மதீனாவுக்கு வந்து நபி அவர்களை நேரடியாக பார்த்து நபியுடைய சபையில கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டாலே சஹாபியாக ஆகலாம். எத்தனை நூறு ஆயிரம் தபைகள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. சஹாபியாக ஆகக்கூடிய அந்த பாக்கியத்தை கூட ஹதரத் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட்டு விடுகின்றார்கள் தன்னுடைய தாயுடைய ஹிஜ்மத்திற்காக. நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால ஒரு தடவை ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர், யமன்ல இருந்து பின்னொரு காலத்தில் ஒரு கூட்டம் ஒன்று வருவார்கள், ஒரு படை வருவார்கள், ஒரு ஜமாஅத் வருவார்கள், அதுல உவைசுல் கரணி என்று சொல்லி ஒரு ஆளும் வந்து உங்களை சந்தித்தால் உமர் நீங்க அவர்கிட்ட சொல்லி உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்க. பின்னொரு காலத்தில் அதே மாதிரி வருகின்றார்கள் ஒரு ஜமாஅத், அதுல ஹதரத் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வருகிறார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கூறுகின்றார்கள், நீங்க தான அபீக்கும் உவைசிபுன் ஆமீர், உங்களுடைய ஜமாத்தில உவைசிபுன் ஆமீர் இருக்கிறாங்களா என்று கேட்டு அதற்கு பின்னால் அவர் சுட்டிக்காட்டப்பட்டு அவர்கிட்ட ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், எனக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, உமர் நீங்க இவ்வளவு பெரிய சஹாபி ஹலீஃபா, உங்களுடைய விடயத்தில் குரானுடைய பல ஆயத்துகள் கூட இறங்கி இருக்குது, நான் உங்களுக்கு துவா செய்யவா, நான் உங்களோட பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் செய்யவா? இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். பின்னொரு காலத்தில் இப்படி ஒரு ஜமாஅத் வந்து அதுல உவைஸ் வந்தா நீங்க அவரை சந்தித்தா எனக்காகவே இஸ்திஃபார் செய்ய சொல்லி நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள், அதனால் நீங்க எனக்காக இஸ்திஃபார் செய்யுங்க. அவர்களுக்காக வேண்டி இஸ்திஃபா செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்காக நபி அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸ், இன்ன கைரத் தாபிஈன உவைசுல் கரணி, தாபிஈங்கள் ஆக சிறந்தவர் உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹ். சஹாபியாக ஆகக்கூடிய பாக்கியத்தை கூட விட்டுவிட்டார்கள் தன்னுடைய தாயுடைய பணிவிடைக்காக. அதனால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அண்டா, தாபிஈங்களில் ஆக சிறந்தவர், தாபிஈங்களில் ஆக கைரானவர் ஹதரத் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி நாங்க பார்த்தோம் நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள்ல சஹாபாக்களாக இருக்கலாம், தாபிஈன்களாக இருக்கலாம், அவர்கள் மற்ற வணக்கங்களோடு இபாதத்துகளோடு ஹஜ் உம்ராக்களோடு தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளில் எந்த குறையையும் வைக்கல்ல. ஆனால் சமீப காலமாக நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய தாயை எப்படி பார்க்கணுமோ, தந்தையை எப்படி கவனிக்கணுமோ அப்படியே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுமுனையில் இன்னும் பலர் இருக்கிறாங்க, அவர் கொஞ்சம் படித்து பெரிய செல்வந்தனாக அல்லது நல்ல ஒரு போஸ்ட்ல அல்லது நல்ல ஒரு பதவியில பெரிய பெரிய பட்டங்கள்ல அவர் ஏறிவிட்டார், மிகப்பெரிய பதவிகளில் அவர் அமர்ந்து விட்டார், அவருடைய மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவருடைய அதாவது ப்ரொபஷனல் படித்த துறை சார்ந்த பலர் அந்த சபைக்கு வருகிறார்கள் என்றார். சில பேர் சொல்வாங்க, பாப்பா நீங்க இந்த சபைக்கு வராதீங்க, இந்த எல்லாம் பெரியவங்க படிச்சவங்க முக்கியஸ்தர்கள், அதனால் நீங்க இந்த சபைக்கு வந்தால் ஒரு மாதிரி, அதனால் நீங்க முன்னால சபைக்கு வந்தாலும் முன்னால் இருக்காதீங்க, நீங்க பின்னால அந்த சபைய கொஞ்சம் ஓரமாக இருங்க, எல்லாத்தையும் வராவிட்டாலும் பரவாயில்லை. இவரை ஆளாக்கியது யாரு? அந்த வாப்பா. அவருக்கு சைன் கூட வைக்க தெரியாது. ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால் அநேக மாணவர்கள் 3வது வகுப்பு 4வது வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. வாப்பா தன்னுடைய விரலால தான் சைன் வச்சிருப்பாரு. இந்த மகன் கிடைச்ச நேரத்தில் இந்த பர்த் சர்டிபிகேட்ல அவருக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, விரலால அடையாளத்தை தான் இட்டாங்க. ஆனா இப்ப மகன் சைன் பர மில்லியன், மகன் அந்த கையெழுத்து பல லட்சம் பொறுமதி. ஆனா இப்ப மகன் என்ன கூறுகின்றார்? வாப்பா நீங்க முன்னால வராதீங்க, எனக்கு என்னமோ மாதிரி உங்களை அறிமுகம் செய்யலா, நீங்க யாருன்னு கேட்டா நான் எப்படி என்னுடைய வாப்பான்னு சொல்றது என்று சொல்லக்கூடிய சில மகன்மார்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களுக்காக எவ்வளவு பெரும் தியாகங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். இந்த காலத்துல தான் எல்லா வசதியும் வந்துருச்சு. சில வருடங்களுக்கு முன்னால் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. ஆனால் குழந்தைகளுக்காக அந்த பெற்றோர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, சின்னதல்ல. சில நேரத்தில் இப்பொழுது நம்முடைய பெற்றோர்கள் முதுமையை அடைந்திருப்பாங்க, இரவிலே அவர்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால இடையிடையே அவர்கள் இரும்புவார்கள், கொஞ்சம் இருமுவாங்க. ஏன்? ஏதாவது நோய் இருந்தா இருமல்கள் வரும், சில வேளை அவர்களுக்கு சளி பிரச்சனை இருக்கும், சில வேளை எங்கேயாவது உடம்புல வலி இருக்கும். மகனையோ மகளையோ எழுப்பாட்டி கொஞ்சம் எனக்கு பாம் பூசி விடுங்க, எனக்கு கொஞ்சம் பிக் பூசி விடுங்கன்னா மகன் பாஞ்சு விடுவாரு. சில வேளை மகள் உம்மாவுடைய முகத்துல பாஞ்சு விடுவாங்க, உங்களுக்கு தூக்கம் இல்லாட்டி எங்களையாவது தூங்க விடுங்க, என்ன இது ஒரே நீங்க பேசி பேசி இருக்கிறீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க சின்னவர்களாக இருந்த நேரத்துல அவர்கள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எழுந்திருப்பாங்க, இந்த புள்ளைக்கு ஏதாவது அசுத்தங்கள் வெளியான அதற்கு எழும்புறது, புள்ளை அழிந்த அதற்கு பால் கொடுக்க எழும்புவாங்க, வேற ஏதாவது வருத்தத்தில் எழும்பின அதற்கு மருந்து கொடுக்க எழும்புவாங்க. குழந்தைக்கு நோய் என்றா உம்மாவுக்கு நோய், புள்ளைக்கு ஏதாவது வருத்தம் என்றா தாய்க்கும் அதே வருத்தம். குழந்தை சாப்பிடாவிட்டால் தாய் சாப்பிட மாட்டாங்க, குழந்தையை தூங்காவிட்டால் அந்த தாய்க்கு தூக்கம் வராது. ஹதீஸ் குதுசியில வருது, நீங்க தூங்குகின்ற வரைக்கும் அவர்களுக்கு தூக்கமே இல்லை, நீங்க சாப்பிடுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு உணவு செல்லாது. சில நேரத்தில் மகன் நல்ல இருந்தால் திடீரென்று நோய் வந்து விடுகின்றது. இப்ப ஏதாவது உணவு முன்னால வச்சு அம்மா சொல்லுவாங்க, இதே என்ன மகனுக்கு விருப்பமான, அவரால் இப்ப சாப்பிடல அதனால நானும் சாப்பிட மாட்டேன், மகனுக்கு இப்ப சாப்பிட முடியாது அதனால தாய்மார்கள் சாப்பிடாம, அதனால தந்தைமார்கள் சாப்பிடாம, அந்த அளவுக்கு பாசம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, என்ன இந்த பாசம்? இதற்கு பின்னால எந்த அதாவது எதிர்பார்ப்பும் இல்ல. உலகத்தில் உள்ள மற்ற அன்புகளுக்கு பின்னால பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். மனைவி கணவனை நேசிக்கிறாள், அல்லது யார் யாரோ யார் யாரையோ விரும்புறாங்க, அதற்கு பின்னால பல அர்த்தங்கள் பல எத்தனையோ நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு தாயோ ஒரு தந்தையோ தன்னுடைய குழந்தையை நேசிக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. 100க்கு 100 அந்த தாய் பாசம், 100க்கு 100 அந்த குழந்தை பாசம் அவர்களை அந்த அளவுக்கு குழந்தைகளின் மீது இரக்கம் காட்ட வைத்திருக்குது. சில வேளை உம்மா வாப்பா தன்னுடைய தள்ளாடிய வயதுல மகன் எதையாவது கேட்பாங்க, அவங்க கேட்கறதும் பல லட்சம் பொறுமதி இல்ல, சில 100 அல்லது சில 1000 ஏதாவது ஒரு ஆர்டர் அல்லது ஏதாவது ஒரு ஸ்லீப்பர் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம், இந்த மாதிரி சாதாரணமான பொறுமதி குறைந்த எதையாவது தான் கேட்பாங்க. சில வேளை மகன் முகத்துல பாய்ந்து போடுவார். என்ன நீங்க ஒரே கேட்டு கொண்டு இருக்கிறீங்க, போன மாதம் தானே வாங்கி தந்தேன், இப்ப புதுசா தானே வாங்கி தந்தேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எதையாவது வாங்கி சின்ன ஒரு பொறுமதியில் உள்ள பொருளை வாங்கி கொடுத்திருப்போம், ஆனா வீட்டுக்கு வர எல்லார்ட்டையும் உண்மை சொல்லுவா, இதை இந்த மூத்த மகன் வாங்கி தந்தான், இது என்னுடைய இளைய மகன் வாங்கி தந்தது, இது என்னுடைய கடைசி மகள் வாங்கி வந்தது, நாங்கள் வாங்கி கொடுத்தது சின்ன சில நூறு சில ஆயிரம், ஆனால் அவர்கள் அதற்காக வேண்டி பேசுற பேச்சு பல லட்சம் பொறுமதியானது. வர வரவர்கள் தெல்லத்தை சொல்லி ஆனந்தப்படுவாங்க, என்னுடைய இந்த பொம்பளை புள்ள, என்னுடைய இந்த ஆம்பளை புள்ள வாங்கி தந்தது, என்னுடைய மருமகன் வாங்கி தந்தது, என்னுடைய மருமகள் வாங்கி தந்தது என்றெல்லாம் கூறுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சில பேர் நாங்க மனைவிக்கு குழந்தைகளுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் போனா பல ஆயிரம் பொறுமதியானது எடுத்துக்கொண்டு வருவோம். மனைவிக்கு படாட்டி வீட்டில் ஒரு மூலையில கிடக்கும், மகளுக்கோ மகனுக்கோ படாட்டி பல ஆயிரம் பொறுமதியானவைகள் அங்கங்கே வீணாக கிடைக்கும், அதை பார்ப்பதில்லை. ஆனா தாயோ தகப்பனோ சில வேலை எதையாவது வாங்கி கேட்டா ஒரு சிலர் யோசிப்பாங்க. அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் உசாமா ரதி அல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய தாய் ஒரு பெரித்த மரத்தின் குருத்தை வாங்கி கேட்கிறாங்க. குருத்துண்டா அந்த மரத்துடைய நடுவுல இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நேரத்துல ஒரு நல்ல பலன் தார பேரித்த மரத்தை ஆயிரம் திரகம் கொடுத்து வாங்கி அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தை திறந்து அதனுடைய இருந்த அந்த குருத்தை எடுத்து தன்னுடைய தாய்க்கு கொடுக்குகின்றார்கள். கேட்டார், வீணா பலன் தார ஒரு மரத்தை வெட்டிட்டீங்களே. சொன்னாங்க, என்னுடைய உம்மா கேட்டுட்டாங்க விருப்பமான குருத்து, அதனால என்னால முடிந்தது ஆயிரம் திரகம். ஆயிரம் திரகம் அந்த காலத்துல பெரிய பணம், ஆனாலும் என்னுடைய உம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வாங்கி கொடுத்தேன் என்று கூறுவார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால செலவேல எங்களுக்கு வசதி வரும், செலவேல நாங்க படித்து சமூகத்தில் ஆக மேல் மட்டத்துல உயர்ந்த இடத்துல இருப்போம். ஆனா நாங்க ஏறி வந்த ஏனில மறந்துடக்கூடாது, எங்களை ஆளாக்கிய உம்மா வாப்பாவை மறந்துடக்கூடாது, அவர்களுடைய பேச்சு எங்களுக்கு செலவேல எரிச்சல். முதுமை வந்துட்டா மறதியும் அதோட சேர்ந்து வந்துடும், பேசினத்தையே திரும்ப திரும்ப பேசுவாங்க, எதையாவது கேட்டா திரும்ப திரும்ப அதையே கேட்டுக் கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர்களுக்கு அது கூட பிடிக்காது, இது என்ன ஒரே திருப்பி திருப்பி நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனா நாங்க சின்ன வயதுல நாங்க பேச ஆரம்பிச்ச நேரத்துல நாங்க மலரை மொழியில நாங்க பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும் விளங்காது, ஆனா எங்கட பேச்சு எவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க. வீட்டுக்கு யாரு வந்தாலும் சொல்லுவாங்க, புள்ள அத கொஞ்சம் சொல்லுங்க, அத கொஞ்சம் பேசுங்க, நீங்க எப்படி பேசினீங்க. இப்பொழுது அவர்களுடைய பேச்சு நமக்கு எரிச்சல், ஆனால் சிறு வயதுல நாங்க பேசின பேச்சு வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரையும் பேசி கேட்க வைப்பாங்க. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால பெற்றோருடைய பெற்றோருடைய தாய் தந்தையருடைய செல்வம் இருக்குது, அது உலகத்தில் விதை மதிக்க முடியாத பெரிய ஒரு செல்வம். ஆனால் அதனுடைய பொறுமதி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போனதற்கு பின்னால தன் விளங்கும். ஏன் அதற்கு பின்னால ஒரே ஒரு செலவை கூட வாப்பா சொல்லே, அதற்கு பின்னால ஒரே ஒரு முறை உம்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வாப்பாண்டு அவருக்கு மாத்திரம்தான் அழைக்கலாம், உம்மாண்டு அந்த தாய்க்கு மாத்திரம்தான் அழைக்கலாம். அதே மாதிரி அந்த தாயும் தந்தையும் மகான் என்று கூப்பிடுவார்கள், மகள் என்று கூப்பிடுவாங்க. உலகத்துல யாரு அழைத்தாலும் அதற்கு நிகழாக ஆக முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கள் ஹயாத்துடன் யாருடைய வீட்டில் வாழ்கின்றார்களா, அவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். அவர்களுடைய வீட்டில் பைத்துல்லாஹ் இருப்பதை போன்று, அவர்களுடைய வீட்டில் சொர்க்கம் இருப்பதை போன்று, அதனால் அவர்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்கணும், அவர்களுக்கு கால நேரம் கொடுக்கணும். சில சில சகோதரர்களை பார்க்கலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட கூட்டாளி மாரோட டெய்லி சந்திப்பாங்க, அல்லது வாரத்தை வாரத்துல ஒரு நாள் அந்த வீக்கெண்ட்ஸ்ல அந்த சண்டேல எப்படிக்கும் இரவு 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் பேசிக்கொண்டிருப்பாங்க. பக்கத்துல தான் உம்மா இருப்பாங்க, பக்கத்துல தான் வாப்பா இருப்பாரு. அந்த தாயும் தகப்பனும் எதிர்பார்ப்பாங்க மகன் வரலையா, அந்த தாய் எதிர்பார்ப்பால் மகள் மகன் வரமாட்டாரா. ஆனா இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு டைம் கொடுக்க நேரம் நேரம் இருக்குது. உம்மாவை பாப்பாவை போய் பார்ப்பதற்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. விடுமுறை காலங்கள் வந்தா நாங்க நேரம் கொடுக்கணும். சில நேரத்துல பிசினஸ் தொழிலுக்காக வேண்டி கொழும்புல இருப்போம். திருமணம் முடித்ததோட தனி வீட்டுக்கு சென்றிடுவோம். எங்களுடைய தாயும் தந்தையும் வேற எங்களுடைய சகோதரன் சகோதரியுடைய வீட்டுல இருப்பாங்க. நாங்க விடுமுறை காலங்கள்ல அங்க போறது, உம்மாவோட பல நாட்களை கழிக்கிறது, அந்த தாயுடன் நல்ல பழைய பேச்சுகளை பேசுறது, அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கு ஃபுல் டே மகன் என்னோட இருந்தார், இன்றைக்கு முழு நாள் மகள் என்னோட இருந்தார் என்று அந்த தாயும் தந்தையும் சந்தோஷப்படுவாங்க. அவர்களுடைய தலைக்கு நாங்க என்ன பூசி தலையை தாயுடைய தலைமுடிய வாரி விடுற, தாயுடைய நகங்களை நாங்க வெட்டி விடுற, வாப்பாவுடைய தலைய கைய கால மசாஜ் பண்ற, உலகத்துல யார் யாருக்கோ எல்லாம் செய்கின்றோம். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்துல சில வேலை நாங்கள் அதிலிருந்து பின்வாங்கி விடுகின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதாவது யாருடைய வீட்டில் தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ அவர்கள் சில நேரத்துல நான் மீண்டும் கூறுகின்றேன், குழந்தைகளுடன் நீதமா நடக்கல்ல, அநீதமாக நடக்குகின்றார்கள், தவறா நடக்குகின்றார்கள், பரவாயில்லை. ஆனால் அதற்கு அவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு நாங்க பழிக்கு பழி வாங்கேனா, அவர்களை வீட்டு விட்டு விரட்டேனா, அவர்களுடைய உள்ளம் நோக்குகின்ற மாதிரி அவர்களுடன் பேசேனா? சில நேரங்களில் பாப்பா ஏசினா மகன் திருப்பி ஏசுறது, சில நேரத்தில் சரியான கவலை பாப்பா அடிச்சா மகனும் அடிக்கிறது. அல்லாஹ், வாப்பா கோவத்தில் அடிச்சிருப்பாரு, கைய நீச்சிருப்பாரு. இப்ப அப்படித்தான் கல்ச்சர் உலகத்தில், அப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. அவர் ஏசினா நீங்க ஏசுங்க, அவர் அடிச்சா நீங்க அடிங்க. இது இஸ்லாமிய பண்பாடு அல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. சில நேரங்களில் சிலர் தன்னுடைய தந்தைக்கு கைய நீச்சிருக்கிறாங்க, தாய்க்கு கைய நீச்சிருக்கிறாங்க மகள்மார்கள். மேலான பெரியார்களே, சகோதரிகளே, ஹதீஸ்ல வருது, மினல் கபாயிர், பெரும் பாவங்களில் உள்ள ஒரு பாவம் முதலாவது அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது உகூக்குல் வாலிதீன், பெற்றோர்களுடன் அநியாயமாக அவர்களுடைய உள்ளத்தை துன்புறுத்தி அவர்களுடன் தீங்கு தரக்கூடிய முறையில் நடப்பது, இது பெரும் பாவங்களில் நின்றும் உள்ளது. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு துனூபி யக்ஃபிருல்லாஹு மின்ஹா மாஷா, அல்லாஹ் நாடக்கூடிய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க பெற்றோர்களுக்கு தீங்கு கொடுப்பவனை தவிர, பெற்றோருக்கு தீங்கு கொடுத்தவன் மரணிப்பதற்கு முன்னாலே உலகத்திலேயே அவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருடைய வீட்டில் பெற்றோர்கள் ஹயாத்துடன் நோயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பெரிய பாக்கியமாக கருதுவோம். அவர்களுடன் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வோம். யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக முக்கியம் என்ன? அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்வது. பைஹக்கியில வர ரிவாயத், நபி அவர்களுடைய ஹதீஸ், எவ்வா ஒருவர் தண்ணீரில் மூழ்கி விட்டால் யாராவது என்னுடைய நண்பன் துஆ செய்ய மாட்டார்களா, பாவமன்னிப்பு தேட மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பாங்க. யாராவது அவருக்கு துஆ செய்தால் இந்த முழு உலகம் உலகத்தில் உள்ளவைகள் கிடைப்பதை விட அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கிறார். அதனால யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக துஆ செய்வோம், அவர்களுக்காக இஸ்திஃபார் செய்வோம். அவர்கள் எந்தெந்த நல்ல வேலைகளை செய்தார்களோ அவைகளை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். யார் யாருடைய பெற்றோர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை பெரிய பாக்கியமாக கருதி, அவர்கள் எவ்வாறு நடந்தாலும் தாய் நடக்கலாம், தந்தை நடக்கலாம், நான் பிள்ளை எவ்வாறு நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில நாங்கள் நல்ல முறையில் நடந்தாதான் வளர்ற எங்கட பிள்ளைகளும் அதே மாதிரி எங்களுடன் நடந்து கொள்வாங்க. நான் கொஞ்சம் மாத்தமா என்னுடைய தாய் தந்தையுடன் நடந்தா அதை விட மோசமாக என்னுடைய குழந்தைகள் என்னுடன் நடப்பார்கள் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த அடிப்படையில் பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக கருணையாக நடக்கக்கூடியவர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோபிக்ஷேவானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் யார் ஹயாத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல சரீர சுகத்தையும் கொடுப்பாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை துவர்க்கத்தில் பூங்கவனமாக்கி வைப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக, விசேஷமாக நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, நீதியான நேர்மையான ஊழலற்ற தலைவர்களை தந்திருவாயாக, எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய சூழல் ஏற்படுத்தி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்திற்கு சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்கே அர்ஹமர் ராஹிமீன், அல்ஹம்துலில்லாஹ்.